அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையில் இருந்து முழங்கும் தமிழோசை. நவம்பர் மாதம் 26 தேதி புதன்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் எல் ஆர் ஜெகதீசன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தியறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கத்தில் இலங்கை அரச படைகளுடனான மோதல்களில் உயிர்நீத்த விடுதலை புலி அமைப்பின் உறுப்பினர்களை நினைவு கூறும் மாவீரர் தின நிகழ்வுகளை ஒட்டி யாழ்ப்பாணம் மற்றும் வன்னி பகுதியில் நிலவும் சூழல் குறித்த நேரடி தகவல்கள்.
கடந்த வாரம் ஒரு சுவரொட்டி ஒட்டப்பட்டிருந்தது, அதிலே மாவீரர் வாரம் என குறிக்கப்பட்டிருந்ததாகவும், அந்த சுவரொட்டி ஒட்டப்பட்ட நிகழ்வை தொடர்ந்து ஏற்கனவே பல்கலைக்கழகத்தை சூழ்ந்த இராணுவத்தினர் தன்மடங்காக அதிகரிக்கப்பட்டு பயங்கரமான ஒரு சூன்யமான ஒரு நிலைமை பல்கலைக்கழக சூழலில் ஏற்படுத்தப்பட்டது.
இதே மாவீரர் தின நிகழ்வுகள் தமிழ்நாட்டில் சில இடங்களில் நடந்திருப்பதும் மற்ற இடங்களில் தடுக்கப்பட்டிருப்பதுமான சூழல் குறித்த செய்திகள். திமுகவிலிருந்து விலகிய தமிழ் திரைப்பட நடிகை குஷ்பு இன்று காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்திருப்பது குறித்த செய்தி.
என்னுடைய நம்பிக்கை காங்கிரஸ் கட்சி மேல இருக்கு. இந்தியா ஒன்னா இருக்கணும், இந்தியாவில வாழ்ற ஒவ்வொரு மக்களும் எந்த ஜாதி பிரச்சனை இல்லாம ஒன்னா இருக்கணும், அந்த ஒரு ஆசை எனக்கு இருக்கு. அந்த ஆசை பார்க்கும் போது இந்தியா ஒன்னா இருக்கிறதுக்கு ஒரே
பலகணி ஆகியவற்றை கேட்கலாம்.
பிபிசி தமிழோசையின் செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் சிவராமகிருஷ்ணன் மற்றும் பூபாலரத்னம் சீவகன்.
ஜிம்பாப்வேயின் அதிபர் ராபர்ட் முகாபேயை கொலை செய்ய முயன்றார் என நாட்டின் துணை அதிபர் ஜாய்ஸ் முஜூரு அம்மையார் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. ஆளும் ஜானு பிஎஃப் கட்சியின் மத்திய குழுவிலிருந்து அவர் நீக்கப்பட்டுள்ளார். இதையடுத்து அவரது அரசியல் எதிர்காலம் கேள்விக்குறியாகியுள்ளது. 90 வயதாகும் நாட்டின் அதிபர் முகாபேயை கொலை செய்ய முயன்றார் எனும் குற்றச்சாட்டு தன் புகழுக்கு களங்கம் ஏற்படுத்தும் செயல் என்று கூறும் ஜாய்ஸ் முஜூரு அந்த குற்றச்சாட்டையும் மறுத்துள்ளார். முகாபேவுக்கு பிறகு அதிபராக வர வேண்டும் என்று எண்ணுபவராக நம்பப்படும் அவரது மனைவி கிரேஸ் கடந்த சில மாதங்களாக துணை அதிபருக்கு எதிரான ஒரு பிரச்சாரத்தை தலைமையேற்று நடத்தி வருகின்றார். ஆளும் ஜானு பிஎஃப் கட்சியில் முஜூருவின் ஆதரவாளர்கள் பலரும் மத்திய குழுவில் முக்கிய பொறுப்புகளை பெறுவதில் தோல்வியடைந்துள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தகுந்தது.
ஐரோப்பாவில் தடுமாறுகின்ற பொருளாதாரத்தை ஊக்கப்படுத்தவும் 10 லட்சம் வேலைவாய்ப்புகளை உருவாக்கவும் 300 பில்லியன் யூரோ முதலீட்டு திட்டம் ஒன்றை ஐரோப்பிய ஆணையம் அறிவித்திருக்கின்றது. பல வருட கால செலவு வட்டுக்கள், தேக்க நிலை ஆகியவற்றுக்கு பிறகு இந்த திட்டம் ஒரு எதிர்பார்ப்பை தருவதாக ஆணையத்தின் தலைவர் லோ கிளாட் ஜுங்கர் அவர்கள் கூறியிருக்கின்றார்.
Today Europe is turning a page after years.
ஆனால் மந்தமான முதலீடு தொடர்ச்சியாக கடினமான சவாலாக இருக்கும் என்றும் அணியமைச்சரித்திருக்கின்றது. இந்த திட்டம் வெற்றி பெற தனியார் துறையின் நிதியில் 90% அதிகமாக வழங்க வேண்டும் என்று பிபிசி செய்தியாளர் ஒருவர் கூறுகின்றார். முதலீடுகள் வெற்றி போன தெற்கு ஐரோப்பாவில் இருக்கின்ற திட்டங்களுக்கு இந்த நிதியில் பெரும்பகுதி செலவு செய்யப்படும்.
சிரியாவின் ராக்கா நகர் மீது நேற்று செவ்வாய்க்கிழமை அரச படைகள் தொடர்ச்சியாக நடத்திய வான் தாக்குதல்களில் சுமார் 100 பேர் கொல்லப்பட்டுள்ளனர் என்று செயல்பாட்டாளர்கள் இப்பொழுது கூறுகின்றார்கள்.
The people are very angry from their airstrikes and they are very afraid. All the markets in the city closed after
இதையடுத்து ராக்கா நகரில் உள்ளவர்கள் மிகவும் அச்சம் மற்றும் கோபத்தில் உள்ளனர் என்று செயல்பாட்டாளர் ஒருவர் பிபிசியிடம் தெரிவித்தார். அந்த நகரம் தீவிரவாத குழுவான இஸ்லாமிய தேசிய அமைப்பின் முக்கிய தளமாக சிரியாவில் திகழ்கிறது. கொல்லப்பட்டவர்களில் குழந்தைகள் உட்பட பல பொதுமக்களும் அடங்குவர் என்று தாக்குதலை நேரில் கண்டவர்கள் கூறுகின்றார்கள். அரசின் வான் தாக்குதல் மேலும் நடைபெறக்கூடும் எனும் அச்சம் காரணமாக நகரின் வீதிகள் வெறிச்சோடி கிடக்கின்றன என்று கூறும் அந்த செயல்பாட்டாளர்கள் காலையில் சிரிய அரச படைகளும் மாலையில் அமெரிக்க படைகளும் தாக்குதலை நடத்தக்கூடும் எனும் கலக்கத்தில் மக்கள் இருக்கின்றார்கள் என்று கூறுகின்றார்.
தென்மேற்கு பாகிஸ்தானில் போலியோ தடுப்பு மருந்து தரும் பணியில் ஈடுபட்டிருந்த 3 பெண்கள் உட்பட 4 பணியாளர்கள் அடையாளம் தெரியாத துப்பாக்கிதாரிகளினால் சுட்டுக் கொல்லப்பட்டதை அடுத்து அங்கு அந்த பணிகள் தற்பொழுது இடைநிறுத்தப்பட்டிருப்பதாக பலுஜிஸ்தானின் அதிகாரிகள் கூறியிருக்கின்றார்கள். மேலும் 3 பெண்கள் இதில் காயமடைந்திருக்கின்றார்கள். இந்த போலியோ இயக்கத்தின் தேசிய ஒருங்கிணைப்பாளரான ஆயிஷா ராஷா ஃபாரூக் அவர்கள் இந்த தாக்குதலை கோழைத்தனமான தாக்குதல் என்று வர்ணித்திருக்கின்றார். கடந்த 2 வருடங்களில் பாகிஸ்தானில் 60 போலியோ பணியாளர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். இவற்றில் பல தாக்குதல்கள் குறித்து இஸ்லாமியவாதிய தீவிரவாதிகள் மீதே குற்றம் சாட்டப்படுகின்றது.
கூட்டாக பாலியல் வன் செயல்களுக்கு ஆளான பெண்களின் நலன்களுக்காக பணியாற்றியதற்காக இந்த ஆண்டின் ஷக்கரோ மனித உரிமைகள் பரிசு காங்கோவைச் சேர்ந்த மருத்துவர் ஒருவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. இந்த பரிசு ஐரோப்பிய நாடாளுமன்றத்தால் வழங்கப்படுகிறது. காங்கோ ஜனநாயக குடியரசில் பெண்களின் கௌரவத்திற்காக டாக்டர் டெனிஸ் முக்வேகே போராடினார் என்று பரிசு வழங்கும் குழுவினர் தெரிவித்துள்ளார்கள். அந்நாட்டில் பல ஆண்டுகளாக நடைபெற்று வரும் மோதல்கள் காரணமாக அதிலும் குறிப்பாக பெரும்பாலும் கிழக்கு பகுதியில் ஆயிரக்கணக்கானவர்கள் பாலியல் வன்செயலுக்கு உள்ளாகியிருக்கின்றார்கள்.
கிரிக்கெட் போட்டி ஒன்றின் பொழுது பவுன்சர் பந்து ஒன்றால் தலையில் காயம்பட்ட ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வீரர் ஃபில் ஹியூஸ் அவர்கள் கவலைக்குரிய நிலையில் இருக்கின்றார். ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகரில் நடந்த ஒரு உள்நாட்டு கிரிக்கெட் போட்டியின் பொழுது மணிக்கு சுமார் 180 கிலோமீட்டர் வேகத்தில் பாய்ந்து வந்த ஒரு பந்து அவர் அணிந்திருந்த தலைக்கவசத்தின் விளிம்பின் அடியில் தலையின் அடிப்பாகத்தில் பட்டது என்று கருதப்படுகின்றது.
இன்றைய செய்தியரங்கத்தில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். இலங்கை அரசு படைகளுடனான மோதல்களில் உயிர்நீத்த விடுதலை புலி உறுப்பினர்களை நினைவு கூறும் மாவீரர் தின நிகழ்வுகளை ஒட்டி யாழ்ப்பாணம் மற்றும் வன்னி பகுதிகளில் நிலவும் சூழல் குறித்த நேரடி தகவல்களை தருகிறார் வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கை அரசு படைகளுடனான யுத்த மோதல்களில் உயிர்நீத்த விடுதலை புலி உறுப்பினர்களை நினைவு கூறுகின்ற மாவீரர் தின நிகழ்வுகளை தடுக்கும் வகையில் யாழ்ப்பாணம் மற்றும் வன்னி பிரதேசம் எங்கும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கின்றார்கள். விடுதலை புலிகள் அமைப்பு பயங்கரவாத அமைப்பென இலங்கையிலும் ஐரோப்பிய நாடுகளிலும் அறியப்பட்ட அமைப்பாகும் என்றும் அந்த அமைப்பின் தலைவராகிய பிரபாகரன் நீதிமன்றத்தினால் ஒரு குற்றவாளி என அறிவிக்கப்பட்ட ஒருவர் என்பதாலும் பயங்கரவாதிகளை நினைவு கூர்வதை அனுமதிக்க முடியாது என காவல்துறை பேச்சாளர் அஜித் ரோகன் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். அதனை மீறி நடப்பவர்கள் சட்டத்திற்கு அமைவாக தண்டிக்கப்படுவார்கள் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இந்த நிலையில் யாழ்ப்பாணத்தில் குறிப்பாக யாழ் பல்கலைக்கழகத்தில் மாவீரர் தின நிகழ்வுகளை தடுப்பதற்காக யாழ் பல்கலைக்கழக சுற்றாடலில் ராணுவம் மற்றும் காவல்துறையினரின் கண்காணிப்பு நடவடிக்கைகள் நேற்று முதல் தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதாக யாழ்ப்பாண தகவல்கள் தெரிவிக்கின்றன. யாழ் பல்கலைக்கழக சூழலில் படையினர் சுற்றுக்காவல் நடவடிக்கையிலும் ஈடுபட்டிருப்பதாகவும் இதனையடுத்து அங்கு ஒரு பதட்டமான நிலைமை ஏற்பட்டிருப்பதாகவும் அந்த பகுதியில் வீதிகளில் மக்கள் நடமாட்டம் குறைந்திருப்பதாகவும் கூறப்படுகின்றது. இதேவேளை யாழ் பல்கலைக்கழகத்தின் விஞ்ஞான பீடம் மற்றும் கலைப்பீடம் தவிர்ந்த ஏனைய பீடங்களுக்கு ஏற்கனவே விடுமுறை வழங்கப்பட்டிருந்த போதிலும் இந்த இரண்டு பீடங்களும் செயற்பட்டு வந்தன. இந்த பீடங்களும் இன்று முதல் நிர்வாகத்தினால் மூடப்பட்டு வரும் டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி வரை மாணவர்களுக்கு விடுமுறை வழங்கப்பட்டிருக்கின்றது. விடுதியில் இருந்த மாணவர்களும் வீடுகளுக்கு சென்றிருக்கின்றார்கள். இந்த நிலையில் யாழ் பல்கலைக்கழகத்தின் ஆங்கில கற்கைத்துறை தலைவரும் யாழ் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்க தலைவருமாகிய அமிர்தலிங்கம் ராசகுமாரன் அவர்களை தொடர்பு கொண்டு அங்கு என்ன நடந்தது, நிலைமை எப்படி இருக்கின்றது என கேட்டேன்.
யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே மாவீர தினம் கொண்டாடப்படும் என்பதற்கான எந்த விதமான அறிவுறுகளும் காணப்படுவதற்கு முன்பே அக்டோபர் மாத இறுதியில தொடக்கமே இங்கு பல்கலைக்கழக சூழலிலே ராணுவம் நிறுத்தப்பட்டிருந்தனர். அந்த ராணுவத்தினர் எண்ணிக்கை மிக அதிகரிக்கப்பட்டு பயமான ஒரு சூழ்நிலை யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தை சூழ ஏற்படுத்தப்பட்டு இருக்கின்றது. விஞ்ஞான பீடமும் கலைப்பீடமும் மட்டுமே இயங்கிக் கொண்டிருந்தன. ஏனையவை விடுமுறை ஏற்கனவே விடுமுறையில் இருந்தவை. இந்த இரண்டு பீடங்களும் விடுமுறை வழங்காத நிலையைத்தான் இருந்தன. இருந்தாலும் கடந்த வாரம் ஒரு சுவரொட்டி ஒட்டப்பட்டிருந்தது, அதிலே மாவீரர் வாரம் என குறிக்கப்பட்டிருந்ததாகவும் அந்த சுவரொட்டி ஒட்டப்பட்ட நிகழ்வை தொடர்ந்து ஏற்கனவே இருந்த இராணுவத்தினர் பல்கலைக்கழகத்தை சூழ இருந்த இராணுவத்தினர் தன்மடங்காக அதிகரிக்கப்பட்டு பயங்கரமான ஒரு சூன்யமான ஒரு நிலைமை பல்கலைக்கழக சூழலில் ஏற்படுத்தப்பட்டது. அவ்வாறு அந்த ஒரு சூன்யமான ஒரு நிலைமை தோன்றிய பொழுது இந்த வாரம் கொலை அச்சுறுத்தல் விடப்பட்டு அதில் என்னுடைய பெயரும் மேலும் 4 மாணவர்களுடைய பெயர்களும் சேர்க்கப்பட்டு எம்மை சுடுவோம் என்றும் மாவீரர் தினம் கொண்டாட விடமாட்டோம் என்றும் சுவரொட்டிகள் கலைப்பீடத்திலே பல இடங்களிலே ஒட்டப்பட்டிருந்தன. இதன் காரணமாக மாணவர்கள் மத்தியிலேயே மிக ஒரு கிளி ஏற்பட்டு விட்டது. இங்கே கொலை நடக்குமோ என்ற ஒரு அச்சத்திலே மாணவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். மாணவர்களின் வருகை மிகவும் குறைவடைந்தது. இதை காரணமாக காட்டி பல்கலைக்கழகத்தை பூட்ட வேண்டும் என்று நினைக்கின்ற சக்திகள் பல்கலைக்கழகத்திற்கு விடுமுறை அளித்திருக்கின்றார்கள்.
நீங்க சொல்றதன்படி அந்த சக்திகள் விடுமுறை வழங்கியிருக்க நிர்வாகமா?
பல்கலைக்கழகத்தை மூட வேண்டும் என்று நினைக்கிற சக்திகளுக்கு ஆன வெற்றிதான். ஆனால் அது வந்து நிர்வாகத்தினூடாகவே செய்யப்பட்டுள்ளது. உண்மையிலேயே விடுமுறை அளிப்பதாக இருந்தால் எங்களுக்கும் விடுமுறை அளித்து பல்கலைக்கழகத்தை மூடி இருக்க வேண்டும். ஏனென்றால் என்னுடைய பெயரும் அங்கு இருந்தது அந்த கொலை அச்சுறுத்தல் சுவரொட்டிகளே. உண்மையிலேயே இவர்கள் எங்களுக்கும் விடுமுறை விட்டிருக்க வேண்டும். ஆனால் இந்த நிர்வாகம் அதை பற்றி சிந்திக்காமல் மாணவர்களுக்கு மட்டும் விடுமுறையை அளித்திருக்கின்றார்கள்.
இன்று நிலைமை எப்படி இருக்கிறது?
இன்று பல்கலைக்கழகம் வெறிச்சோடிய நிலையிலே தான் காணப்பட்டது. விடுதியில் இருந்த மாணவர்களுக்கும் விடுதி காப்பாளர் வேட்பாளர்கள் தாங்கள் இந்த வாரம் நிற்க மாட்டோம் என்று முதலே அறிவித்திருந்திருந்தார்கள். அதனால் விடுதியில் இருந்த மாணவர்களும் தங்களுக்கு ஏதாவது நடந்துவிடும் என்ற பயம் காரணமாக விடுதியை விட்டு சென்று விட்டார்கள். மாவீரர் தினத்தை கொண்டாடுவதற்கான எந்த ஏற்பாடையும் இதுவரைக்கும் செய்யவில்லை, அப்படியான ஒரு எண்ணப்பாடுடன் இருக்கவில்லை. ஆனால் முக்கியமான விடயம் என்னவென்றால், எந்த ஒரு கோயில்களிலும் விளக்குகளோ விசேட பூசைகளோ நாளைய தினம் இந்த காரணத்துக்காக செய்யக்கூடாது என்றும், தேர்வன் ராமனானுடைய நினைவு தினம் நாளை வருகின்றது, அதை கூட கொண்டாடக்கூடாது என்று போலீசார் அறிவித்திருக்கின்றார்கள். தேர்வன் ராமனான சிங்கள மக்களாலும் தமிழ் மக்களாலும் இலங்கையின் பெரும்பான்மையான மக்களால் மிகவும் பெரிதாக மதிக்கப்பட்ட ஒரு தலைவர். அந்த ராமநாதனுடைய நினைவு தினம் அது ஒரு தற்செயலாக இந்த மாவீர தினத்திலே வருகின்ற காரணத்தினால் அதை கொண்டாடக்கூடாது என்று போலீசார் தடை செய்து வைத்திருப்பது வேதனைப்பட வேண்டியதும் வெட்கப்பட வேண்டியதுமான ஒரு விடயமாகும்
என்றார் யாழ் பல்கலைக்கழகத்தின் ஆங்கில கற்கைத்துறை தலைவரும் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்க தலைவருமாகிய அமிர்தலிங்கம் ராசகுமாரன் அவர்கள். இதற்கிடையில் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனின் பிறந்த தினத்தையொட்டி தமிழ்நாடு திருச்சியில் வைக்கப்பட்டிருந்த வாழ்த்து பதாதையின் புகைப்படம் ஒன்றை யாழ்ப்பாணத்திலிருந்து வெளிவரும் உதயன் பத்திரிகை முன்பக்கத்தில் வெளியிட்டு தமிழகத்தில் தடை விதிக்கப்பட்டிருந்த போதிலும் இன்று நள்ளிரவு 12 மணி முதல் அதிகாலையிலேயே அங்கு பிறந்த நாள் கொண்டாடப்பட்டதாக தகவல் வெளியிட்டிருந்தது. இந்த பத்திரிகை பிரதியை வைத்திருந்த பொதுமக்கள் சிலரிடம் யாழ்ப்பாணத்தில் படையினர் கடுமையாக நடந்து கொண்டதாகவும் யாழ்ப்பாண தகவல்கள் தெரிவிக்கின்றன.
வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம். இதே மாவீரர் தின நிகழ்வுகள் தமிழ்நாட்டில் சில இடங்களில் நடந்திருக்கின்றன, மற்ற இடங்களில் அது தடுக்கப்பட்டிருக்கின்றன. இதுகுறித்த செய்தியை தருகிறார் சென்னை செய்தியாளர் முரளிதரன்.
தமிழ்நாட்டில் இன்று பல இடங்களில் பல அரசியல் இயக்கங்கள் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனின் பிறந்த தினத்தை கொண்டாடியுள்ளன. அதே நேரத்தில் தமிழகத்தில் உள்ள இலங்கை அகதிகள் முகாம் ஒன்றில் நாளை நடக்கவிருந்த கோவில் கும்பாபிஷேகத்தை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியுள்ளனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் சென்னை சாந்தோமில் உள்ள ஒரு மாற்றுத்திறன் படைத்த குழந்தைகளின் பள்ளிக்கூடத்தில் பிரபாகரனின் பிறந்த நாளை கொண்டாடினர். பிரபாகரனின் 60வது பிறந்த நாளை குறிக்கும் வகையில் 60 கிலோ கேக் ஒன்றும் வெட்டப்பட்டது. மதிமுக தலைவர் வைகோ வெள்ளக்கோவிலுக்கு அருகில் உள்ள தென்னிலை என்ற இடத்தில் கேக் வெட்டி பிரபாகரனின் பிறந்த நாளை கொண்டாடினார். திராவிடர் விடுதலைக் கழகத்தைச் சேர்ந்தவர்களும் இன்று பிரபாகரனின் பிறந்த நாளை சென்னையில் கொண்டாடினர். இது தொடர்பான கூட்டத்தை அவர்கள் நடத்தி முடித்துவிட்டாலும் இந்த கூட்டத்திற்கென வைக்கப்பட்டிருந்த பதாகைகளை அகற்றுவது தொடர்பாக அக்கட்சியினருக்கும் காவல்துறையினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. இதில் ஒருவர் காவல்துறையினரால் கடுமையாக தாக்கப்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். அக்கட்சியைச் சேர்ந்த வழக்கறிஞர் திருமூர்த்தி இதுகுறித்து பிபிசி தமிழோசையிடம் கூறுகையில்,
சார், அந்த மாவீரர் தினத்தை கொண்டாடுவதற்காக காலையில நிகழ்ச்சி ஏற்பாட்டுல இருந்தாங்க தோழர்கள்லாம். இப்ப நிகழ்ச்சி ஏற்பாட்டுல இருக்கிறப்ப பிளெக்ஸ் எல்லாம் கிழிச்சாங்க போலீசார் வந்து. அதை கேட்கறதுக்கு தோழர் உமாபதின்ற பதர் போய் அந்த போலீசாரை கேட்கறப்ப அவர்களுக்குள்ள வாக்குவாதம் ஏற்பட்டு அவரை கடுமையா அடிச்சு ஸ்டேஷனுக்கு கூட்டு போய் நிர்வாணப்படுத்தி அவர் அவுட் பேஷண்டா ட்ரீட் பண்ணுங்கன்னு அவங்களே வாலண்டியரா ராயப்பட்ட அரசு மருத்துவமனைக்கு போய் அவரை டிஸ்சார்ஜ் பண்ண வச்சிருக்காங்க. எங்களை பொறுத்தவரை திராவிடர் விடுதலை கழகம் மாவீரர் தினத்தை கொண்டாடுறாங்க. தமிழ்நாடு முழுக்க அதுக்கு காவல்துறை வந்து அனுமதி மறுத்திருக்காங்க. இன்னொன்று, மாவீரர்கள் தினம்ன்றதால விடுதலை புலிகளையோ இல்லை அவங்களையோ நேரடியா இவங்க வந்து எல்லாம் சொல்ல, மாவீரர் தினங்கிறது அவர்களுக்காக இறந்தவர்களுக்காக தியாக திருநாளாதான் அனுசரிக்கிறாங்க. இத போலீஸ் எப்படி பாக்குறாங்கன்னா விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக செயல்படுறாங்க, விடுதலை புலிகள் மீண்டும் வந்துருவாங்களோ என்ற அச்சத்தின் அடிப்படையிலையும் அரசாங்கத்தின் மறைமுகமான உத்தரவின் அடிப்படையிலும் செயல்படுறாங்கன்றதுதான் நாங்க நினைக்கிறோம் சார்
என்று தெரிவித்தார். இதற்கிடையில் தமிழகத்தில் இருக்கும் அகதிகள் முகாம் ஒன்றில் நாளை நடக்கவிருந்த கோவில் கும்பாபிஷேகம் காவல்துறையினரால் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கும் தோப்புக்கொள்ளை அகதிகள் முகாமில் சக்தி விநாயகர் கோவில் என்ற ஒரு கோவில் கட்டப்பட்டு அதற்கான கும்பாபிஷேகம் நாளை நடக்கவிருந்தது. இதற்கான ஒரு கட்ட பூஜைகள் நேற்று முடிவடைந்த நிலையில் கோவில் கும்பாபிஷேகத்தை நாளை நடத்த வேண்டாம் என காவல்துறையினர் விழா குழுவினரிடம் நேற்று தெரிவித்துள்ளனர். ஆனால் இதனை அகதிகள் சிலர் ஏற்கவில்லை. விழாவை தொடர்ந்து நடத்த அனுமதிக்க கோரி காலையில் அவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதையடுத்து அவர்கள் மீது தடியடி நடத்திய காவல்துறையினர் 84 பேரை கைது செய்து பின்பு விடுவித்தனர். இந்த கோவில் திருவிழாவிற்கு முன்பே அனுமதி அளித்திருந்த காவல்துறையினர் பிறகு இந்த விழாவை தற்போது கொண்டாட வேண்டாம் என கேட்டுக்கொண்டதாக அகதிகள் முகாமைச் சேர்ந்த ஒருவர் தெரிவித்தார்.
27 தேதி மாவீரர் தினம் எங்களுக்கு தெரியாது, பார்க்கும் போது ஐயர் சொல்லிட்டாரு. அப்புறம் வைக்கும் போது நேற்று ஒரு கால பூஜை நடந்துருச்சு. நேற்று அவங்க பர்மிஷன் ஏற்கனவே நாங்கள் இடம் கொடுத்துருந்தாங்க, டிஎஸ்பி அளவில் எல்லாமே கொடுத்துட்டாங்க, லோக்கல்ல எல்லாருமே கொடுத்துட்டாங்க, அதுல எல்லாம் ஒன்று இடைஞ்சல் இல்லை. அப்புறம் ஒரு கால பூஜை நேற்று 9:30 நடந்த பிறகு பக்கத்துல உள்ள போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து இப்படி நடத்தாதிய, மேலிடத்துல இருந்து உத்தரவு வந்திருக்கு, சென்னையில இருந்து உத்தரவு வந்திருக்கு, நடத்தாதியா அப்படின்ட்டாங்க.
புதுக்கோட்டை மாவட்ட காவல்துறை துணை கண்காணிப்பாளரிடம் இதுகுறித்து கேட்டபோது கோவில் கும்பாபிஷேகத்தை ஒத்திவைக்க பலரும் ஒப்புக்கொண்ட நிலையில் புலிகளின் ஆதரவாளர்கள் சிலரே சாலை மறியலில் ஈடுபட்டதாக தெரிவித்தார். ஆனால் அகதிகள் முகாமைச் சேர்ந்தவர்கள் இதனை மறுக்கின்றனர்.
அதாவது கண்டிப்பாக வந்து இந்த சாலை முறையில் நடைபெற்றது வந்து குடமுழுக்க முன்னிட்டு மட்டுமே, மற்றபடி மாதிரி தினமோ பிறந்தநாள் பிரபாகரன் பிறந்தநாளோ அல்ல. இது வந்து எங்களோட கண்ணோட்டம் வந்து நாளைக்கு தான் குடமுழுக்கு. இன்னைக்கு வந்து இன்னைக்கு பிரபாகரன் பிறந்தநாள் வந்து எங்களுக்கு முக்கியம் இல்லை. இன்னைக்கே வந்து நேற்று நைட்டே வந்து நிப்பாட்டாங்க அந்த காவல்துறை வந்து.
இந்த நிலையில் நாளை நடைபெறவிருந்த கோவில் கும்பாபிஷேகம் வரும் திங்கட்கிழமைக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் தமிழகத்தில் மாவீரர் தின கூட்டங்களுக்கு அனுமதி அளிக்க முதல்வர் தலையிட வேண்டுமென நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கோரியுள்ளார். பாரதிய ஜனதா கட்சியினரின் தலையீட்டின் பேரிலேயே காவல்துறையினர் கூட்டங்களுக்கு அனுமதி மறுப்பதாகவும் சீமான் தெரிவித்துள்ளார்.
சென்னை செய்தியாளர் முரளிதரன், திமுகவிலிருந்து சமீபத்தில் விலகிய தமிழ் திரைப்பட நடிகை இன்று காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்திருக்கிறார். இதுகுறித்த செய்தியை தருகிறார் சங்கீதா ராஜன்.
திமுகவிலிருந்து சமீபத்தில் விலகிய நடிகை குஷ்பு காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்தார். இன்று புதன்கிழமை காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தியை டெல்லியில் சந்தித்த அவர் கட்சியில் இணைந்தார். திமுகவில் சமீப காலம் வரை நட்சத்திர பேச்சாளராக இருந்த நடிகை குஷ்பு கடந்த ஜூன் மாதம் திமுகவிலிருந்து விலகுவதாக அறிவித்தார். இன்று அவர் தில்லியில் காங்கிரஸ் கட்சி தலைவர் சோனியா காந்தி முன்னிலையில் காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்தபோது தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் EVKS இளங்கோவனும் உடனிருந்தார். காங்கிரஸில் சேர்ந்த பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய குஷ்பு, தான் காங்கிரஸ் கட்சியில் இணைந்திருப்பது சொந்த வீட்டுக்கு திரும்புவது போன்ற ஒரு அமைதி மற்றும் நிம்மதியை கொடுத்திருப்பதாக தெரிவித்தார்.
நான் வந்து வேற பார்ட்டியில இருந்திருக்கேன், ஆனா மனசுல எனமோ ஒத்துட்டே இருந்தது. இன்னைக்கு காங்கிரஸ்ல சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் உண்மையில வீட்டுக்கு திரும்ப மாதிரி ஒரு அமைதி நிம்மதி எல்லாமே எனக்கு கிடைச்சிருக்கு.
என்னுடைய நம்பிக்கை காங்கிரஸ் கட்சி மேலே இருக்கு. இந்தியா ஒன்றா இருக்கணும், இந்தியாவில் வாழ்கிற ஒவ்வொரு மக்களும் எந்த ஜாதி பிரச்சனை இல்லாமல் ஒன்றா இருக்கணும், அந்த ஒரு ஆசை எனக்கு இருக்குது. அந்த ஆசை பார்க்கும்போது இந்தியா ஒன்றா இருக்கிறதுக்கு ஒரே வழி காங்கிரஸ். அந்த கட்சி தவிர வேறு எந்த கட்சி வந்து இந்தியாவில் ஒன்றா சேர்க்க முடியாது. அதுக்காக நான் வந்து காங்கிரஸில் சேர்ந்தேன். என்னுடைய ரோல் வந்து வெறும் அகில இந்தியா இல்லைன்னா ஒரு தமிழ்நாடு மட்டும் இருக்காது. கட்சியில் சேரும்போது இந்தியா முழுவதும் எங்கெல்லாம் காங்கிரஸ் கட்சி வந்து என்ன போக சொல்லுவாங்க அங்கே கண்டிப்பாக போய் வந்து நேஷனல் பார்ட்டி தானே அது. நான் வந்து ஆரம்பத்துலேருந்து சின்ன வயசுலேருந்து காங்கிரஸ் கட்சி பார்த்து பார்த்து வளர்ந்துருக்கேன். அன்னையார் இந்திரா காந்தி அவர்களையும் பார்த்தோம், ராஜீவ்காந்தி அவர்களையும் பார்த்தோம். அவங்க எல்லாரும் பார்த்து பார்த்து வளர்ந்தவன். நான் பிறந்தது எல்லாம் வளர்ந்தது எல்லாமே மும்பையில் தான். அதுக்கப்புறம் தான் தமிழ்நாட்டில் வந்திருக்கேன். தமிழ்நாட்டில் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ரீஜனல் கட்சி இருக்குதுன்னா காங்கிரஸ் கட்சி பற்றி நம்ம கேள்விப்பட்டதுலேயும் கிடையாது. த மோஸ்ட் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் அண்ட் ஓல்டஸ்ட் கட்சி நீங்கள் வந்து தமிழ்நாட்டிலே பார்த்துட்டிங்கன்னா அது காங்கிரஸ் தான் இருக்குது.
என்றார் குஷ்பு. மேலும் குஷ்பு பாரதிய ஜனதா கட்சியில் சேரவிருக்கிறார் என்று வந்த தகவல்களை மறுத்த அவர், அது ஊடகங்கள் வெளியிட்ட தவறான செய்தி என்று தெரிவித்தார். குஷ்பு காங்கிரஸ் கட்சியில் இணைவது தமிழக காங்கிரஸ் கட்சியின் தொண்டர்களுக்கு மகிழ்ச்சியை அளிப்பதாக தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் EVKS இளங்கோவன் தெரிவித்தார்.
அம்மையார் அவர்கள் காங்கிரஸில் சேர்ந்ததை அறிந்து மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள். அம்மையாரை பொறுத்தவரையில் அவர் ஏதோ வெறும் நடிகை மட்டுமல்ல, விவரம் தெரிந்தவர், கீழ்த்தட்டு மக்களுக்காக உழைக்க வேண்டும் என்று நினைக்கின்றவர், குறிப்பாக இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர். அவருடைய வருகை கண்டிப்பாக எங்களை பலப்படுத்தும், நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம்
என்றார் தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் EVKS இளங்கோவன். சமீபத்தில் தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சியிலிருந்து மூத்த தலைவர் GK வாசன் விலகியதை அடுத்து நடிகை குஷ்பு அக்கட்சியில் இணைந்திருப்பது அக்கட்சிக்கு ஆதரவாக அமையும் என்று அக்கட்சி வட்டாரங்கள் கூறுகின்றன.
சங்கீதா ராஜன். இந்திய சிறைகளில் இருக்கும் கைதிகளில் சுமார் 53% தலித்துகள், பழங்குடியினர் மற்றும் முஸ்லீம்கள் என்று தேசிய குற்ற ஆவணங்கள் பதிவகத்தில் இருந்து கிடைக்கப்பெற்ற புள்ளி விவரங்கள் கூறியிருக்கின்றன. இந்த போக்கு எதை காட்டுகிறது என்று பீப்புள்ஸ் வாட்ச் என்கிற மனித உரிமை அமைப்பின் கௌரவ நிர்வாக இயக்குநர் ஹென்றி டிஃபியன் அவர்களை கேட்டார் மணிவண்ணன்.
முதல்ல இப்படிப்பட்ட ஒரு புள்ளி விவரம் வந்து நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோல இருந்து வெளியே வந்திருக்கிறது வந்து பாராட்டுக்குரியது. சிறையில் இருக்கக்கூடிய ஒரு உண்மையான சூழலை தஸ்தாவேஜுகள் மூலமாக வெளிக்கொண்டிருக்காங்கன்றது பாராட்டுக்குரியது.
இதுக்கு வந்து முக்கியமான காரணிகளாக என்ன நீங்க பாக்குறீங்க?
நான் பாக்குறது என்னன்னா, இந்த சிறுபான்மையருக்கு எதிராக, எஸ்சி மக்களுக்கு எதிராக, எஸ்டி மக்களுக்கு எதிராக, பொதுவாக ஏழைகளுக்கு எதிராக நீதித்துறையில் விசாரணை செய்யக்கூடிய காவல்துறையில் வழக்குகளை நடத்துகின்ற ப்ராசிக்யூஷன் தரப்பில் இருக்கக்கூடிய பாகுபாடின் காரணமாக இது வந்து எழுகிறது பொதுவாக. ஆனால் குறிப்பாக இந்தியாவில் இந்த எஸ்சி மக்களுக்கு, எஸ்டி மக்களுக்கு, மைனாரிட்டிஸ்க்கு, குறிப்பாக சிறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இலவச சட்ட உதவி ஆணையக்குழு என்ற ஒரு அமைப்பு உண்டு. அவர்களுக்கு குறிப்பாக நேஷனல் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி செக்ஷன் 12 கீழ் சிறையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரு ஒரு பணி சட்ட ரீதியாக நியமிக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக, உச்ச நீதிமன்றம் ஏழைகளாக இருந்தாலும் அவர்களால் சொந்தமாக ஜாமீன் கொடுக்க முடியாவிட்டாலும் அவர்களை சொந்த ஜாமீனில் விட வேண்டும் என்ற ஒரு உச்ச நீதிமன்ற தீர்ப்பு இருந்தும் இத்தனை நபர்கள் அண்டர் ட்ரையல் சிறையில் இருக்கிறார்கள் என்றால் இதற்கு முழு பொறுப்பு முதலாவதாக நீதித்துறையும் இலவச சட்ட உதவியை நடத்துகின்ற அந்த நீதித்துறை பொறுப்பேற்க வேண்டும்.
இலவச சட்ட உதவி என்ற விஷயத்திலே குறிப்பாக ஒரு எழுகின்ற புகார் என்னவென்றால், அது இலவசமான சட்ட உதவி என்பதால் அதிலே திறமை வாய்ந்த வழக்கறிஞர்கள் இந்த மாதிரி ஒரு சமூக கண்ணோட்டத்தோடு வழக்குகளை எடுப்பதில்லை. அதிலே வந்து பொதுவாக வேறு வழக்குகள் இல்லாத, அவ்வளவு திறமை இல்லாத வழக்கறிஞர்கள் தான் அந்த இலவச சட்ட உதவி என்ற பெயரிலேயே அனுப்பப்படுகிறார்கள் என்ற ஒரு விமர்சனம் இருக்கிறது. அதிலே உண்மையாக இருப்பதாக நினைக்கிறீர்களா நீங்கள்?
இந்த விமர்சனத்தில் என்ற மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இது எந்த விதத்திலும் பதில் சொல்லுகின்ற ஒரு பதிலாக இருக்க முடியாது. இலவச சட்ட உதவி என்பது நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய வாழ்வு உரிமையில் ஒரு பாகம். இட் இஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட். அது ஒரு அடிப்படை உரிமையாகன பிறகு எந்த நொண்டிச்சாக்கும் சொல்லியும் அதை நாம் முறியடிக்க முடியாது. தரமற்ற வழக்கறிஞர்களை நீங்கள் நியமனம் செய்திருக்கிறீர்கள் என்றால் தரமான வழக்கறிஞர்களை நியமனம் செய்யுங்கள். தரமான வழக்கறிஞர்கள் வர தயார் இல்லை என்றால் அவர்களுக்கு உரிய ஃபீஸை கொடுங்கள். அரசு வழக்கறிஞர்கள் அரசு சார்பாக ஆஜராகும் போது கொடுக்கக்கூடிய கட்டணங்கள் வேறு. ஆனால் இலவச சட்ட உதவியில் ஏழைகளுக்காக ஆஜராகக்கூடிய வழக்கறிஞர்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய கட்டணங்கள் வேறு என்றால் இது பாகுபாடு. இது சமமான ஒரு ஆர்டிகல் 14
அந்த மாதிரியான ஒரு பாகுபாடு முரண்பாடு
கண்டிப்பாக இருக்கிறது, கண்டிப்பாக இருக்கிறது. இலவச சட்ட உதவியில் ஆஜராகக்கூடிய வழக்கறிஞர்களுக்கும் அரசு சார்பாக ஆஜராகக்கூடிய வழக்கறிஞர்களுக்கும் அதே அரசு கொடுக்கக்கூடிய கட்டணங்களில் வித்தியாசம் பல மடங்கு உண்டு.
சார், இது தவிர இந்த நீங்கள் வந்து இந்த வழக்கு கைது செய்யப்பட்டு பிறகு இந்த வழக்கு நடத்துவதில் ஏற்படுகின்ற பிரச்சனையை சொல்கிறீர்கள். ஆனால் கைது செய்வதிலேயே கூட ஒரு நிறுவனமயப்பட்ட ஒரு பாகுபாடு அல்லது ஒரு இனவாதம் அந்த மாதிரியான ஒரு கண்ணோட்டம் இருப்பதாக சிலர் விமர்சிக்கிறார்கள்.
இது உறுதியாக இருக்கத்தான் செய்யும். காரணம், காவல்துறை, ப்ராசிக்யூஷன் துறை, இன்வெஸ்டிகேஷன் செய்கின்ற துறை, சிறைத்துறை, இந்த அனைத்து துறைகளிலும் வெவ்வேறு சமூகங்களை சார்ந்தவர்கள் பகிர்ந்து இடம்பெறுவது கிடையாது. ஆகவே அதில் சாதிய பாகுபாடு இடம்பெறுகிறது, மத ரீதியான பாகுபாடு இடம்பெறுகிறது, ஏழைகளுக்கு எதிரான பாகுபாடு இடம்பெறுகிறது. இது உச்ச நீதிமன்றத்திலே இது குறிப்பிடப்பட்டிருக்கிறது வெவ்வேறு தீர்ப்புகளில்.
பீப்புள்ஸ் வாட்ச் என்கிற மனித உரிமை அமைப்பின் கௌரவ நிர்வாக இயக்குனர் ஹென்றி டிஃபேன், வட இந்திய மாநிலமான ஹரியானாவில் அடிமாட்டு விலைக்கு விற்கப்படும் இந்திய மணப்பெண்கள் குறித்து பிபிசியின் ஆண்ட்ரூ நார்த் அனுப்பியிருக்கும் செய்திக்குறிப்பை தமிழில் தருகிறார் பூபாலரட்னம் சேவகன்.
இந்தியாவில் கடந்த பல வருடங்களில் பாலியல் வல்லுறவுகள் மற்றும் பாலியல் ரீதியான தாக்குதல்கள் அதிகரித்து வரும் நிலையில் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை பொறுக்க மாட்டேன் என்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடி உறுதியளித்திருக்கின்றார். ஆனால் அங்கு ஆண்களுக்கும் சிறுவர்களுக்கும் ஆதரவான சமூக போக்கே பெண்களை பாதிக்கின்ற பல பிரச்சனைகளின் வேராக இருக்கின்றது. பெண் குழந்தைகளை கருவிலேயே அழித்து விடுவதால் இந்தியாவில் ஆண்களுக்கும் பெண்களுக்குமான விகிதம் சமநிலையை இழந்து திருமணத்துக்கு பெண் கிடைக்காத நிலை சில இடங்களில் ஆண்களுக்கு ஏற்பட்டிருக்கின்றது. இந்த பிரச்சினையை மணப்பெண்களை கடத்தி விற்பவர்களே நிவர்த்தி செய்கின்றார்கள். கணவரும் மனைவியும் ஒன்றாக வேலை செய்கின்றார்கள். ஆனால் இவர்களது கல்யாணம் ஒரு கட்டாய கல்யாணம். ஹஷ் முகமது தனது மனைவியை பெண்களை கடத்தி விற்பவரிடம் வாங்கித்தான் திருமணம் செய்தார். அதுவும் ஒரு மாட்டை விட குறைவான விலை கொடுத்து. மோமட்டுடன் அந்த பெண்ணுக்கு 8 குழந்தைகள் இருக்கின்றார்கள். ஆனால் அந்த பெண் இன்னமும் அடிமையாகவே
நடத்தப்படுகின்றார்.
என்னுடைய புருஷன் என்னை இங்கு கொண்டு வந்த போது எனக்கு வயது 12 தான். என்னை பல தடவைகள் அவர் அடித்திருக்கிறார். ஆனால் எனக்கு வேற போக்கிடம் இல்லாததால் என்னால் எதுவும் செய்ய முடியாது.
தான் அடிப்பதை அவரது கணவர் மறுக்கிறார். ஆனால் மனைவியை வாங்கிய விலை குறைவுதான் என்பதை அவரும்
ஒப்புக்கொள்ளுகின்றார்.
ஒரு மாட்டை விட குறைவான விலை கொடுத்து என்னுடைய மனைவியை நான் வாங்கியது உண்மைதான். அதே நேரம் என்னுடைய மகனுக்கும் ஒரு பெண் கிடைக்கவில்லை என்றால் அவனுக்கும் அப்படித்தான் விலை கொடுத்து வாங்குவேன்.
இந்த ஹரியானா என்பது டெல்லியில் இருந்து கொஞ்ச தூரத்தில் தான் இருக்கின்றது. இங்கோ நிலைமை மிகவும் மோசம். பெண்களை இழிவாக நினைக்கும் பழமை போக்கும், பிறக்கும் முன்பே குழந்தை ஆணா பெண்ணா என்று அறிந்து பெண்ணை கருவிலேயே அளிக்கின்ற நவீன தொழில்நுட்பமும் சேர்ந்து இருக்கின்ற ஆண்களுக்கு போதுமான பெண் இல்லாத நிலைமையை இங்கு உருவாக்கியிருக்கின்றது. இந்த ஆண் பெண் விகித சமமின்மையை பெண்களை கடத்துபவர்கள் தான் நிரப்புகின்றார்கள். அப்படி மணப்பெண்ணை கடத்தி நிற்கும் ஒருவரை எமக்கு சந்திக்க கிடைத்தது.
எனது
மனைவியவே ஒரு ஆட்கடத்துபவர் மூலமாகத்தான் நான் வாங்கினேன். பிறகு எனது குடும்பத்திற்கு உதவ நானே அதை செய்ய தொடங்கினேன். இது ஒரு நல்ல விஷயம். பல ஆண்களுக்கு நானே பெண் பார்த்து கொடுத்திருக்கின்றேன்.
ஆனால் பெண்களே இதனாலும் பாதிக்கப்படுகின்றார்கள். வீதியோரத்தில் இருக்கின்ற இந்த குடிசைதான் ரஷ்மிக்கும் குழந்தைகளுக்கும் வாழ்விடம். இவரை விலை கொடுத்து வாங்கியவர் இறந்த பின்னர் அவரது சகோதரன் இவர்களை தெருவுக்கு துரத்திவிட்டார்.
ஜபர்தஸ்தி கர்நாடக சக்கரமே பேமர்லா.
என்னுடைய கணவனின் சகோதரன் என்னை அடித்து விரட்டினான். நான் வீட்டில் இருக்க வேண்டுமானால் அவனை கல்யாணம் செய்யணுமாம். ஆனால் அவன் என்னுடைய பிள்ளைகளை அடிமையாக்கி விடுவான் என்பதால் நான் அதற்கு சம்மதிக்கவில்லை.
இந்தியாவில் பெண்கள் மோசமாக நடத்தப்படும் பெரும் பிரச்சனையின் ஒரு சமைக்கியதான் இந்த மணப்பெண் கடத்தல். பெண்களுக்கு பாரபட்சமாக ஆண்களுக்கு சாதகமாக இருக்கின்ற இந்திய சமூக போக்கு இங்கு பெண்களை கருவிலேயே அழித்து விடுகின்றது. ரஷ்மி தனது அன்றாட வாழ்க்கைக்காக போராடுகின்றார். தன்னுடைய மகளையும் திருமண அடிமையாக விற்கும் நிலை வந்துவிடுமோ என்ற அச்சமே அவரை தொடர்ந்து ஆட்கொண்டிருக்கின்றது.
பிபிசியின் ஆண்ட்ரூ நார்த்தின் செய்திக்குறிப்பை தமிழில் தந்தவர் சீவகன். அடுத்து இன்றைய பலகணியில் தைவானில் பாரம்பரிய விவசாயத்திற்கு திரும்பும் பட்டதாரிகள். பிபிசியின் சிண்டி சூ அனுப்பிய பெட்டகத்தை தமிழில் தருகிறார் சுவாமிநாதன்.
தைவானில் கோட்டும் சூட்டும் போட்டுக்கொண்டு உயர்ந்த வேலைகளை பார்த்த பலர் தற்போது விவசாயத் தோளுக்கு தாமாக முன்வந்து மாறி வருகின்றனர். மைக்ரோசிப் பொறியாளராக பணியாற்றி வந்த வைனிசன் 6 ஆண்டுகளுக்கு முன்பு தன்னுடைய வேலையை ராஜினாமா செய்தார். தற்போது 38 வயதாகும் இவர் முன் அனுபவம் இல்லாத வேளாண் தொழிலில் $3,00,000 முதலீடு செய்திருக்கின்றார். தற்போது இயற்கை வேளாண்மை முறையில் ஸ்ட்ராபெர்ரி உள்ளிட்ட பழங்களை அவர் சாகுபடி செய்கின்றார். தன்னுடைய ஸ்ட்ராபெர்ரியை பூச்சிகள் தின்றுவிடக்கூடாது என்பதற்காக இரவு பகலாக உழைக்கின்றார். ஆனால் இந்த உழைப்பு அவருக்கு சலிப்பை தரவில்லை, புத்துணர்வை தருகிறது.
When I was working in the semiconductor industry, I wasn't very happy. When I turned 30, I thought I should do something I really enjoyed. So I chose farming.
நான் செமிகண்டக்டர் துறையில் வேலை செய்தபோது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்ததாயெல்லாம் சொல்ல முடியாது. எனக்கு 30 வயசான சமயத்தில் இனிமேலாவது நாம் விரும்புகிறத செய்யணும்னு முடிவு செஞ்சேன். அந்த நேரத்தில் தான் விவசாயத்தை தேர்ந்தெடுத்தேன். இந்த வேலையில் இயற்கையோடு இணைந்து இருக்க முடியுது. இது எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது.
வைன்சனை போல மேலும் பலர் தாமாக முன்வந்து உணவு உற்பத்தியில் ஈடுபட வேண்டும். இந்த தீவு தேசத்தில் உள்ள நிலங்கள் முழுவதிலும் பயிர் சாகுபடி செய்யப்பட வேண்டும் என்று தாய்வான் அரசு எதிர்பார்க்கிறது. நாட்டின் சில பகுதிகளில் முன்பு நெல் விளைந்த இடங்கள் தற்போது தரிசாக கிடக்கின்றன. ஏனென்றால் உழுது பயிரிட இங்கே ஆட்கள் இல்லை. விவசாயத் துறையில் ஈடுபட்டுள்ளவர்களின் சராசரி வயது 57 இருக்கிறது. விவசாயம் செய்ய இளைஞர்கள் முன் வராததால் எப்படி விவசாயம் செய்வது என்று அரசு பயிற்சி அளிக்கிறது. அரசின் மானியத்துடன் நடத்தப்படும் இந்த வகுப்புகளில் கலந்து கொள்ள கல்லூரி மாணவர்களும் வியாபாரிகளும் ஆர்வம் காட்டுகின்றனர். இது பற்றி விவசாயம் குறித்து கற்றுத்தரும் ஆசிரியர் லூ கிங் சாங்.
சமீப ஆண்டுகளாக நகரங்களில் வேலை செய்யும் பலர் தாம் பெருமளவில் அழுத்தங்களுக்கு உள்ளாவதாக கருதுகிறார்கள். மற்றொரு புறம் தாங்கள் உண்ணும் உணவு எத்தகையது, அது பாதுகாப்பானதா என்கிற கவலைகளும் இவர்கள் மத்தியில் எழுந்திருக்கின்றன. இதனால் பலர் தமது வேலைகளிலிருந்து விருப்ப ஓய்வு பெற்று விலகி வேளாண்மை செய்கின்றனர். சிலர் இதை ஒரு உப தொழிலாகவும் செய்கிறார்கள். அதே நேரம் இதில் பணம் பண்ண முடியும் என்பதையும் அவர்கள் விரைவில் தெரிந்து கொள்கிறார்கள். பாரம்பரிய விவசாயத்தைப் போல அதிகம் விளைவித்து சம்பாதிக்க இவர்கள் விரும்புவதில்லை. தரமான பொருட்களை உற்பத்தி செய்து அதை சிறந்த முறையில் இணையம் மூலம் விற்று அதிக லாபம் சம்பாதிக்கின்றனர்.
அரசு நடத்தும் வகுப்புகளில் பங்கெடுக்கும் அனைவரும் தம்முடைய வேலைகளை விட்டுவிட்டு விவசாயத்திற்கு தாழ்விடவில்லை. ஆனால் கணிசமானோர் அந்த திசையை நோக்கி நகர ஆரம்பித்திருக்கின்றனர். சிலர் தம்முடைய பூர்வீக நிலங்களுக்கு சென்று மீண்டும் வேளாண்மையை துவக்கியிருக்கின்றனர். இந்த நிலை தொடர்ந்தால் அதிகம் படித்த தொழில்திறன்மிக்க புதிய தலைமுறை விவசாயிகள் தாய்வானுக்கு கிடைப்பார்கள். அவர்களுடைய தொழில்நுட்ப அறிவும் திறனும் விவசாய உற்பத்தியை பெருக்குவதுடன் வேளாண் சந்தையில் போட்டியையும் அதிகமாக்கும்.
பிபிசியின் சிண்டி சூ அனுப்பிய பெட்டகத்தை தமிழில் தந்தவர் சுவாமிநாதன். அடுத்து இருக்கும் நேரத்தில் சில தலைப்புச் செய்திகள்.
ஜிம்பாப்வேயின் அதிபர் ராபர்ட் முகாபேவை கொலை செய்ய முயன்றார் என நாட்டின் துணை அதிபர் ஜாய்ஸ் முஜூரு அம்மையார் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. ஆனால் குற்றச்சாட்டை அவர் மறுக்கின்றார். சிரியாவின் ராக்கா நகர் மீது நேற்று அரச படைகள் தொடர்ச்சியாக நடத்திய வான் தாக்குதலில் 100 பேர் வரை கொல்லப்பட்டுள்ளார்கள் என்று செயல்பாட்டாளர்கள் இப்பொழுது கூறுகின்றார்கள். கூட்டாக பாலியல் வன்செயல்களுக்கு ஆளான பெண்களின் நலன்களுக்காக பணியாற்றிய காங்கோவைச் சேர்ந்த டாக்டருக்கு இந்த ஆண்டுக்கான ஷக்கரோவ் மனித உரிமை பரிசு ஐரோப்பிய நாடாளுமன்றத்தால் வழங்கப்பட்டுள்ளது.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியையும் கடந்த ஒரு வார கால பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகளையும் bbctamil.com என்கிற எமது இணையதளத்தில் நீங்கள் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.